بسم الله الرحمن الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، صلى الله عليه وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. رب زدني علما، رب اشرح لي صدري ويسر لي أمري. الله سبحانه وتعالى ينكم ونقلكم فلن تركوا لي علما يترك لقطن الله عمل يمتندر الوانا. آمين. قني يتركوا لي ورغلي سورة البقرة ولي ويري وريي ஓரளவுக்கு நாம் படித்து வருகிறோம். அதிலே இன்ஷா அல்லாஹ் இன்று 104வது ஆயத்திலிருந்து நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த சூரத்துல் பக்ராவிலே அல்லாஹ் தபாரக் வ தஆலா குறிப்பாக யூதர்கள், கிறிஸ்தவர்கள், அதுபோன்று முனாஃபிக்குகள், இஸ்லாமிய மார்க்கத்திற்குள் இருந்து கொண்டு இஸ்லாமை முழுமையாக பின்பற்றாமல், இஸ்லாமை அவர்களுடைய கல்புகளுக்குள், நெஞ்சங்களுக்குள் நம்பிக்கை கொள்ளாமல், வெளிப்படையாக வாய்வெளியிலே தாங்கள் நம்பிக்கையாளர்கள் என்று சொல்பவர்கள், இப்படி மூன்று வகையான கூட்டங்கள், யூதர்கள், கிறிஸ்தவர்கள், முனாஃபிக்குகள். இவர்களை பற்றிய செய்திகளை அல்லாஹு தஆலா நமக்கு கூறி அவர்களுடைய செயல்களிலிருந்து நம்மை எச்சரிக்கை செய்கிறார். அப்ப அந்த அடிப்படையில் தான் இனி நாம் படிக்க இருக்கின்ற பல வசனங்கள் அமைந்திருக்கின்றன. இன்றைய வசனத்தில் அல்லாஹ் தபாரக் வ தஆலா என்ன குறிப்பிடுகிறான்? மூமின்களை பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மையும் அவனுடைய இந்த அழைப்புக்கு ஏற்ப மூமின்களிலே ஆட்சி அருள்வானாக. ஆமீன். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கையாளர்களே, لا تقولوا راعنا, நீங்கள் ராயினா என்று அழைக்காதீர்கள் என்று கூறாதீர்கள். பகூலு, நீங்கள் சொல்லுங்கள், உன்துர்னா, உன்துர்னா என்று சொல்லுங்கள். வஸ்மஉ, நபி சொல்வதை காது கொடுத்து செவிதாழ்த்தி கவனமாக கேளுங்கள். வலில் காஃபிரீன், அல்லாஹுடைய சட்டங்களை மறுப்பவர்களுக்கு, நிராகரிப்பவர்களுக்கு அஸாபுன் அலீம், கடுமையான வலி தரக்கூடிய, வேதனை தரக்கூடிய தண்டனை இருக்கிறது. சரி, இந்த வசனத்திலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு என்ன எச்சரிக்கை செய்கிறான் என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு வந்தபோது பல விஷயங்களில் அவர்களும் யூதர்களை பார்த்தார்கள். இவர்கள் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள், எனவே இவர்கள் எப்படி செய்கிறார்களோ நாமும் அப்படி செய்வோம் என்று வஹி அவர்களுக்கு வராத விஷயங்களில் யூதர்களை பார்த்து செய்தார்கள். இந்த விஷயத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆனுடைய வழிகாட்டுதல் இறங்கவில்லையோ அந்த விஷயங்களிலே யூதர்களை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயல்பட்டார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை தடுத்து விட்டான். நீங்கள் அப்படி செய்யாதீர்கள், அவர்களை நீங்கள் பின்பற்றாதீர்கள், ஏனென்றால் அவர்கள் நேரான மார்க்கத்திலிருந்து, நேரான பாதையிலிருந்து தவறிவிட்டார்கள். அவர்களிடத்தில் இனி நேர்வழி மிஞ்சி இல்லை. புரியுதுங்களா? அப்ப நீங்க, உங்களுக்கு வஹி வரலன்னா நீங்கள் வஹியை எதிர்பார்த்து இருங்கள். வஹி வரலையே, இவர்களும் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் தானே, இவர்களிடத்திலும் உண்மை இருக்கலாமே என்று அவர்களை போன்று நீங்கள் எந்த செயலையும் செய்து விடாதீர்கள் என்று சொன்னதோடு, அவர்கள் என்னவெல்லாம் செய்கிறார்களோ அதற்கெல்லாம் மாற்றம் செய்யுங்கள். அவர்கள் எப்படியெல்லாம் நடந்து கொள்கிறார்களோ அதற்கு மாற்றமாகவே நீங்கள் நடக்க வேண்டும் என்ற தனி கட்டளையையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பிறப்பித்து விட்டான். சரியா? இப்ப முஸ்லிம்களை பொறுத்தவரை, அதிலும் குறிப்பாக மதினாவிலே இருந்தவர்கள் அன்சாரிகள், விவசாயிகள், பிறகு மக்காவிலிருந்து அங்கே ஹிஜ்ரத் செய்து வந்த முஹாஜிர்கள், இவர்கள் என்ன செய்தார்கள்? ஏற்கனவே வேதம் கொடுக்கப்பட்ட, ஏற்கனவே நபிமார்களுடைய வருகைகளை பெற்ற இந்த யூத கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், இவர்களையும் அவர்கள் பார்த்துக் கொண்டிருந்தார்கள். இவங்க எப்படி நடந்து கொள்றாங்க, செய்யறாங்க? ஏன்னா இந்த அரபுகளை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு எல்லாம் படிப்பறிவு இல்லாத மக்கள், எதுவும் தெரியாத மக்கள் என்று யூதர்கள் அவர்களை பற்றி பேசி வந்தார்கள். அப்ப சஹாபாக்கள் என்ன செய்தார்கள்? யூதர்கள் நபியிடத்திலே வருகின்ற அந்த அமைப்பை பார்த்தார்கள். எப்படி வருகிறார்கள், உட்கார்கிறார்கள், ஒருவேளை இப்படித்தான் நபிமார்களிடத்திலே வர வேண்டுமோ, நபிமார்களிடத்திலே இப்படித்தான் பேச வேண்டுமோ என்று அப்பாவி சஹாபாக்கள், அதாவது சாதாரண சஹாபாக்கள் புரிந்து கொண்டு அந்த யூதர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்களோ அதுபோன்று இவர்களும் நடக்க ஆரம்பித்தார்கள். என்ன எண்ணத்தில்? இவர்களுடைய எண்ணம் எப்படி? இவர்கள் படித்தவர்கள், ஏற்கனவே வேதம் கொடுக்கப்பட்ட மக்கள், நபிமார்களிடத்துல எப்படி பழகணும் பேசணுங்கிறதெல்லாம் இவங்களுக்கு தெரியும். அப்ப இந்த அடிப்படையில தான் நம்மளும் நபியிடத்துல பேசணும் என்று நினைத்து இவர்கள் அந்த மக்களை பின்பற்ற ஆரம்பித்தால், ஆனா அந்த வந்தார்களே யூதர்கள் சாதாரண மக்களா, எது செய்தாலும் சரி அவர்களுடைய சொல் செயலில் விஷமத்தனம் கண்டிப்பாக இருக்கும், விஷமத்தனம் கண்டிப்பாக இருக்கும். நபியை பரிகாசம் செய்வது, முஸ்லிம்களை பரிகாசம் செய்வது, மார்க்கத்தை பரிகாசம் செய்வது, இது அவர்களுடைய இயல்பாகவே இருந்தது. அப்ப அந்த அடிப்படையில அந்த யூதர்கள் என்ன செய்தார்கள்? நபியுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சபைக்கு வரும் பொழுது ராயினா என்ற பதத்தை பயன்படுத்தினார்கள். என்ன பதம்? ராயினா என்ற பதத்தை பயன்படுத்தினார்கள். எதற்காக? எங்களை கொஞ்சம் பார்த்து பேசுங்கள், எங்களை கொஞ்சம் கவனித்து பேசுங்கள் என்று சொல்வதற்கு அவர்கள் ராயினா என்ற பதத்தை பயன்படுத்தினார்கள். அப்ப இந்த பதத்தை கேட்டுக்கொண்டிருந்த சுற்றி இருந்த முஸ்லிம்களும் அதே வார்த்தையை பயன்படுத்தினார்கள், ராயினா ராயினா என்று. நபியே எங்களை கொஞ்சம் பாருங்க, எங்களை பாருங்க. அவர்கள் எந்த அர்த்தத்திலே பயன்படுத்தினார்கள்? ஒரு சில தப்பான அர்த்தங்களிலே பயன்படுத்தினார்கள். அதாவது முரடர் என்ற ஒரு அர்த்தமும் இருக்குது, முட்டாளுங்கிற ஒரு அர்த்தமும் இருக்குது, இன்னொரு அர்த்தம் அதுல உள்ள யாவை சுருக்கி ஆடு மேய்க்கக்கூடியவரே என்ற அர்த்தமும் இருக்கிறது. இப்படி தவறான அர்த்தங்களை மனதில் வைத்துக் கொண்டு ராயினா என்று சொன்னார்கள். அப்ப ஒருத்தரை பார்த்து ராயினா அப்படின்னு யதார்த்தமா சொன்னா அந்த ராயுராய் அந்த அடிப்படையில வந்து எங்களை கவனியுங்கிற அர்த்தத்தை தான் எதிராளி விளங்கிக் கொள்வாங்க. ஆனா சொல்றவர் என்ன அர்த்தத்தை மனசுல வச்சு சொல்றாரு? முட்டாளு, வழிகட்டவர், தவறானவர், அல்லது ஆடு மேய்க்கக்கூடிய இடையரு, இந்த அர்த்தத்தை வைத்து சொல்கிறார். சொல்றவரு தவறான அர்த்தத்தை வைத்து சொல்கிறார், சொல்லப்படுகிற வார்த்தையை கேட்கக்கூடியவர் இவர் ஏதோ சாதாரணமா நம்மளை பார்க்க சொல்றாரு அப்படின்னு விளங்கிப்பார். சரி, அப்ப இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த அங்கு இருந்த பாமர சஹாபாக்களும் இந்த வார்த்தையை பயன்படுத்தின உடனே கொஞ்சம் வெளியில போய் யூதர்கள் பத்தியா அவங்க அவர் ஆளு அவரை எப்படி திட்ட வச்சுட்டோம் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி அதை கொண்டு அவர்கள் ஒரு திருப்தி, ஒரு பெருமை, ஒரு மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருந்தார்கள். சரி, இது நடக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாம் மக்களுக்கு வேண்டுமானால் தெரியாமல் இருக்கலாம், உள்ளங்களின் ரகசியங்களை அறிந்த அல்லாஹ்விற்கு தெரியாமல் போகுமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உடனே இந்த 104வது வசனத்தை இறக்கிவிட்டான். மூமின்களே, நீங்க அப்பாவித்தனமா ராயினான்னு சொல்றீங்க, ஆனா இந்த யூதர்கள் ராயினா என்பதற்கு வேறு அர்த்தத்தை அவர்கள் மனதில் வைத்துக் கொண்டு உங்களை பரிகசிக்கிறார்கள், உங்களை கேலி கிண்டல் செய்கிறார்கள், உங்கள் நபியை கேலி கிண்டல் செய்கிறார்கள். எனவே இதுக்கு ஒரு அர்த்தம் நல்ல அர்த்தமாக இருந்தாலும் கூட, அந்த நல்ல அர்த்தத்தில் தான் நீங்கள் நினைத்து சொல்வதாக இருந்தாலும் கூட அந்த பதத்தையே பயன்படுத்தாதீர்கள். அப்ப நீங்க இதற்கு அரபியிலே மாற்று வேறு பொருளே கொள்ள முடியாத உன்னுர்னா
எங்களை கவனியுங்கள், எங்களை பாருங்கள் நபியே என்ற கருத்துள்ள இந்த வார்த்தையை மட்டுமே பயன்படுத்துங்கள். சரியா? அப்ப இந்த என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கட்டளையிட்டு அந்த யூதர்களுடைய அந்த பரிகாசத்திற்கு, அந்த கேலி கிண்டலுக்கு முற்றுப்புள்ளி வைத்தான். அவர்கள் அவர்களுடைய உள்ளத்தில் உள்ள அந்த தீமையை, அந்த கெட்ட குணத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வெளிப்படுத்தி அவர்களை கேவலப்படுத்தினான். சரி, இப்ப இந்த இடத்திலே நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன என்றால், அல்லாஹும் ஸல்லி அலா நபீனா முஹம்மது, யூதர்களை பார்த்து காப்பி அடிப்பது கூடாது, யூதர்களை பார்த்து காப்பி அடிப்பது கூடாது என்ற இஸ்லாமிய மார்க்க சட்டம் இந்த இடத்தில் மேலும் நமக்கு மிக தெளிவாக விளங்குகிறது. நாம் எப்போதும் மத்பூ, பின்பற்றப்படுபவராக இருக்க வேண்டுமே தவிர பின்பற்றக்கூடியவராக இருக்கக்கூடாது. அவர்கள்தான் நம்மை பின்பற்ற வேண்டுமே தவிர அவர்களை நாம் பின்பற்றக்கூடியவர்களாக மாறிவிடக் கூடாது. அவர்களுக்கு நோக்கம் மக்களுக்கு நன்மை செய்வதோ நல்லதை பரப்புவதோ இருக்காது, மாறாக தீமை விரும்பிகள். யூதர்கள் கிறிஸ்தவர்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், அவர்களில் குறைந்த எண்ணிக்கை உடையவர்களை தவிர, ரொம்ப குறைவானவர்களை தவிர, வகசீரும் மின்ஹும் ஸாஅமா கானு யஅமலூன், அவர்களில் அதிகமானவர்கள் பாவிகள் தான், அதிகமானவர்கள் பாவிகள் தான், கெட்டவர்கள் தான், அவர்களது செயல் மோசமாகத்தான் இருக்கும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்டிக்கின்றான். அப்ப முஸ்லிம்களை பொறுத்தவரையும் இந்த விஷயத்திலே நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இப்ப மார்க்க விஷயங்கள், அதுபோன்று நம்முடைய பொருளாதாரம், நம்முடைய கல்வி, நம்முடைய படிப்பு, நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஆடை அலங்காரம், இப்படி எந்த ஒன்றிலும் யூதர்களுக்கு ஒப்பாக நாம் இருக்கக்கூடாது. இப்ப டிரெஸ் கோட்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இதுல ரொம்ப கவனமாக நாம் இருக்க வேண்டும். நம்முடைய ஆடை அலங்காரங்கள் இருக்கின்றனவே, அது ஒரு காலம் யூதர்களிடத்திலிருந்து காப்பி அடிக்கப்பட்டதாக இருக்கக்கூடாது. அவர்களுடைய ஆடை அலங்காரங்கள், அதற்கு மாற்றமான ஆடைகளைத்தான் நாம் அணிய வேண்டும். இப்படி நிறைய விஷயங்களை நம்ம எடுத்துக்கொண்டே போகணும். இப்ப இது விஷயமா நீங்க ரொம்ப தெளிவா தெரிந்து கொள்வதாக இருந்தால், முஸ்தகீம் என்று இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய ஒரு புத்தகம் இருக்கு, அதை கூட ஒரு 20 மணி நேரம் வகுப்பா சுருக்கமா ஒரு ஆரம்ப பாடங்களை மட்டும் நம்ம எடுத்திருக்கிறோம். அந்த ஒரு 20 மணி நேரம் MP3 கூட இருக்குது, கவனமா இன்ஷால்லா வாங்கி கேளுங்க, நெட்ல கூட இருக்குது, நீங்க டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். சரி, இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரொம்ப அழகா விவரமா இந்த விஷயத்தை பேசிக்கிட்டு வராங்க. அப்படி பேசிக்கிட்டு வரும்போது ஒரு முக்கியமான ஒரு கருத்தை சொல்றாங்க. இப்ப நிறைய சில கல்விகள் இருக்கின்றன, அந்த கல்விகளை நாம் யாரிடத்திலிருந்துதான் கற்க வேண்டி இருக்கிறது? சில தொழில் சம்பந்தப்பட்ட அது போன்று சில துறைகள், அந்த துறைகளுடைய இல்முகள் எல்லாம் எங்கிருந்தா வருது? மேலை நாடுகள் இருந்தா வருது. அவங்க யாரு? யூதர்கள் அல்லது கிறிஸ்தவர்கள். விடுத்தீமிய ஆசிரமத்தில் அந்த காலத்தில் 700 இன்னையிலிருந்து ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடியே என்ன எழுதுறாங்கன்னா, அவர்களிடத்திலிருந்து அவசியமாக நாம் பெற வேண்டிய கல்விகளாக இருந்தாலும் கூட அதிலும் சில மாற்றங்கள் செய்துதான் நாம் படிக்க வேண்டும், படித்து கொடுக்க வேண்டும். எப்படி? அவன் கொடுக்கிற சிலபஸ அப்படியே எடுத்து அலிப்பிலிருந்து யாவரைக்கும் நம்ம மனப்பாடம் பண்றதோ ஒப்பிக்கிறதோ அப்படியே அதை வேத வாக்கோ எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதை நம்ம எடுத்து ஆராய்ச்சி செஞ்சு குர்ஆன் ஹதீஸுக்கு முரண்படாம இஸ்லாமிய வழியில் அதை எப்படி நாம் பின்பற்றுவது, போதிப்பது என்று பார்க்க வேண்டுமே தவிர, இல்ல இந்த கல்வி அவங்கள்ட்ட இருந்தா வந்துச்சு, அவங்க எப்படி சொல்லிக் கொடுக்குறாங்களோ அப்படித்தான் நம்ம சொல்லிக் கொடுக்கணும் என்று அதிலும் அவர்களை தக்லீது செய்யக்கூடாது. அது நமக்கு பிரயோஜனமாக இருந்தாலும் கூட அந்த கல்வி பிரயோஜனமான கல்வி, நிறைய டெக்னாலஜி இருக்குது, அந்த டெக்னாலஜியை கூட அதை எப்படி இஸ்லாமிக் டெக்னாலஜியா மாற்றி இஸ்லாமிய வழியில மாற்றி நாம் பின்பற்ற முடியும் என்று பார்க்க வேண்டுமே தவிர அப்படியே காப்பி அடித்து எடுக்கக்கூடாது. எந்த அளவு நுட்பமாக ஒரு விஷயத்தை ஆராய்ந்து நமக்கு சொல்கிறார்கள் பாருங்கள். சரி, இப்ப அந்த விஷயத்தை நீங்க கொஞ்சம் அந்த MP3 கேட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய விளக்கம் கிடைக்கும். இப்ப நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு சேர்த்து சொல்றேன், இந்த இடத்துல ரொம்ப கவனமா வாலிபர்களாகி நீங்க கண்டிப்பா புரியும். இப்ப இந்தியாலையும் சரி, அதே போல பல நாடுகளுக்கு போகும்போதும் சரி, அங்கு உள்ள வாலிபர்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது என்று சொன்னால், ஆங்கிலேயர்கள் மாதிரி ஐரோப்பியர்கள் மாதிரி அவர்களை மாதிரி டிரெஸ் அவர்களை மாதிரி ஸ்டைல போனாதான் ஒரு பெரிய அறிவாளி, ஒரு பெரிய திறந்த சிந்தனை உள்ளவர், ஒரு பெரிய ஒரு அதுக்கு ஒரு சூப்பர்மேன், ஒரு நல்ல ஒரு பிரில்லியன்ட் மேன். அப்படி இது அந்த டிரெஸ் தான் அப்படி மனுஷனை ஆக்குது. அந்த மாதிரி ஒரு நினைப்புல நம்முடைய முஸ்லீம் வாலிபர்களும் அந்த ஆங்கிலேயர்கள் மாதிரி, அதாவது அந்த மேற்கத்தியர்களை போன்று, அது சினிமால இருந்து பாக்குறாங்களோ அட்வர்டைசிங்ல பாக்குறாங்களோ அல்லது வேற எதுல பாக்குறாங்களோ அவங்கள மாதிரி ட்ரெஸ் பண்றது, அவங்கள மாதிரி அந்த ஸ்டைலு, இதை பார்த்து ரொம்ப பெருமை அடிக்கிறாங்க. இப்ப என்ன நாம் கவனிக்க வேண்டியது என்று சொன்னால், அவர்களிடத்திலிருந்து உண்மையிலேயே நாம் நமக்கும் நமது சமுதாயத்துக்கும் மக்களுக்கும் பயன் தரக்கூடிய எத்தனையோ விஷயங்களை கற்றுக்கொள்வதை விட இன்று அவர்களிடத்திலிருந்து நமக்கும் நமது சமுதாயத்துக்கும் பயன் தரக்கூடிய எத்தனையோ ஆக்கப்பூர்வமான நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்வதை விட நமது வாலிபர்கள் அதிகம் எதை கற்றுக்கொள்கிறார்கள், பின்பற்றுகிறார்கள் என்றால் இந்த ஆடை அலங்காரங்கள், இந்த ஸ்டைல்களைத்தான். புரியுதுங்களா? புரியல. இதில் நின்று விடுகிறார்கள். உண்மையிலேயே நல்ல அவர்களிடத்திலிருந்து நல்ல கல்வியை கற்று அதிலே முன்னேறி அதிலே ஒரு திறமைசாலியாக ஆகி இவர் அதிலிருந்து சில நல்ல விஷயங்களை கண்டுபிடித்து சமுதாயத்துக்கு கொடுத்தார் என்று சொன்னால் அல்ஹம்துலில்லா, அதுலாம் போறதே கிடையாது. கரெக்டா அதுலாம். ஆனா டிரெஸ் கோட்ல மட்டும் பாத்தீங்கன்னு சொன்னா சும்மா யூரோப்பியனை தோற்றலாம். இப்படி அப்புறம் இன்னும் கொஞ்சம் போய் டிரெஸ் கோட்ல மட்டும் இல்ல, சிகரெட் குடிக்கிறது, அப்படி சிகரெட்டை கையில் எடுத்தோன்னே என்னமோ அறிவு 2 கிலோ உள்ளார வந்துட்ட மாதிரி, மண்டைக்குள்ளார புதுட்ட மாதிரி பெரிய அறிவாளி. அதே போல அடுத்து அடுத்து பழக்கம். அப்புறம் பாத்தீங்கன்னா சாப்பிடுறது எப்படி, அவங்க என்ன செய்வாங்க, வலது கையில தொடச்சிட்டு இடது கையில சாப்பிடுவாங்க. புரியுதா உங்களுக்கு எதை சொல்றேன்னு சொல்லி அப்படியே புரிஞ்சுக்கோங்க, அதுக்கு மேல விளக்கம் கேட்டுறாங்க. அதை பார்த்துட்டு இவன் என்ன செய்யறான், இடது கையில சாப்பிடறான், இடது கையில குடிக்கிறான். அவன் என்ன செய்வான், வலது கையில சிகரெட்டை குடிப்பான், இடது கையில டீயை குடிப்பான். இவனும் அதே போல செய்யறான். சைத்தான் எப்படி அவர்களுக்கு ஏவுகிறான் பாருங்கள். நல்லா பாதுகாக்க. அப்போ வாலிபர்களாகிய உங்களுக்கு சொல்வது என்னவென்றால், இந்த டிரெஸ் கோடுல அவர்களை மாதிரி டிரெஸ் கோட கொண்டு வந்துட்டு நம்ம வாழ்க்கையில முன்னேறிட்டோம், டெவலப் ஆயிட்டோம், ரொம்ப அட்வான்ஸா இருக்கிறோம் அப்படின்னு நினைத்துக் கொள்ளாதீர்கள். டிரெஸ்ல ஒண்ணுமே கிடையாது. ஒரு டிரெஸ் கோடை எடுப்பதன் மூலமாக அந்த சமுதாயத்தில் நாம் கரைகிறோம், அந்த சமுதாயத்திலே நாம் கரைகிறோம், அந்த சமுதாயத்தில் நாம் கரைந்து விடு. அவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிவிட்டது, நமது எண்ணிக்கை குறைந்துவிட்டது. கல்வி, பணம் தரக்கூடிய கல்வி, ஆக்கப்பூர்வமான கல்வி, என்ன தொழில்நுட்பம் இருக்கிறது அதை கற்று அதை பரப்பி அதன் மூலமாக மக்களுக்கு, சமுதாயத்துக்கு, உங்கள் மார்க்கத்துக்கு என்ன நன்மை செய்ய முடியும் என்று சிந்தித்தீர்கள் என்றால் அது ஒரு பிரயோஜனமானது, அது ஒரு நன்மையானது. அப்ப எதில் அல்லாஹ் அனுமதித்தானோ அதில் அவர்களிடத்திலிருந்து எதையும் பெறுவது கிடையாது. எதை அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் தடுத்தார்கள், செய்யாதீங்க, போவாதீங்க, அவர்களை போன்று அணியாதீர்கள், அவர்களை போன்று உடுத்தாதீர்கள் என்று எதெல்லாம் அல்லாஹ் ரசூல் தடுத்தாங்களோ அதில் அவர்களை போன்று வாழ்வதில், அந்த கலாச்சாரத்தை பின்பற்றுவதில் தான் அதிகமான வாலிபர்களுக்கு நாட்டம் இருக்கிறது. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்து வரக்கூடிய வசனங்களிலே சொல்கிறான் பாருங்கள், இந்த யூதர்கள் கிறிஸ்தவர்கள் உங்களுக்கு நன்மையை அறவே விரும்ப மாட்டார்கள். இதற்கு மேல ஒரு தெளிவான வசனம் வேணுமா? யூதர்கள், உங்கள் இறைவனிடத்திலிருந்து உங்களுக்கு ஒரு நன்மை இறக்கப்படுவதை, அது குரானோ வஹியோ மார்க்கத்தின் சட்டங்களோ அல்லது நல்லொழுக்கங்களோ, நீங்கள் நன்மையில் இருப்பது அவர்களுக்கு பிடிக்காது. நீங்கள் நன்மையில் இருப்பது அவர்களுக்கு பிடிக்காது. நீங்கள் ஒழுக்கத்தில் இருப்பது அவர்களுக்கு பிடிக்காது. நீங்கள் சுத்தமாக இருப்பது அவர்களுக்கு பிடிக்காது. நீங்கள் நிம்மதியாக இருப்பது அவர்களுக்கு பிடிக்காது. இதுதான் அவர்களுடைய பார்வை. பொழுதுபோக்கு கவலையா இருக்கிற சினிமா பாருமா, இப்படி பொழுதுபோக்கு கவலையா இருக்கிற உன் கவலையை மறக்கிறதுக்கு சினிமா பாருமா. அந்த சினிமாவிலிருந்து அவன் என்ன சொல்ல வருகிறான், உன் வீட்டு பெண்களை எல்லாம் விபச்சாரியாக ஆக்கி சொல்கிறான். இப்படி வீட்டில் இருக்கக்கூடிய பத்தினி ஒழுக்கமான பெண்களை எல்லாம் ரோட்டிலே வந்து நடனமாடவு, நடனமாடுறவ யாரு, ரோட்டில் வந்து நடனமாடுறவ விபச்சாரியை தவிர வேறு யாராக இருக்க முடியும். நிம்மதியாக இருப்பது பிடிக்காது, சமுதாயம் ஒழுக்கமாக இருப்பது அவர்களுக்கு பிடிக்காது, சமுதாயத்தில் ஒற்றுமையாக இருப்பது அவர்களுக்கு பிடிக்காது. இதுதான் யாருடைய கலாச்சாரம், யூதர்கள் கிறிஸ்துவர்கள். இன்றைக்கு உலகத்தில் உள்ள சினிமாவுடைய மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியை நடத்தி கொண்டிருப்பதே அவங்கதான். இதன் மூலமாக உலகத்துக்கு அவங்க என்ன பாடம் சொல்லித்தர்றாங்க, கொள்ளையடிக்கிறது எப்படி, கற்பழிக்கிறது எப்படி, வன்முறைகளை செய்வது எப்படி, அழிக்கிறது எப்படி. கேட்டா என்ன, என்டர்டைன்மெண்ட், பொழுதுபோக்கு. மக்களுக்கு நாங்கள் அவர்களது மனக்கவலையை மறப்பதற்கு அவர்களுக்கு நாங்கள் பொழுதுபோக்கு சாதனங்களை, பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளை காட்டுகிறோம். புரியுதா உங்களுக்கு? ஆனால் அதற்கு மறைந்திருப்பது என்ன, எந்த ஒரு ஹலாலான உறவு இருக்கக்கூடாது. எம வேண்டுமானாலும் தெருநாயை விட மோசமா போலாம். சுதந்திரம் என்ற பெயரிலே ஆண் பெண்களுக்கு இருக்கின்ற அந்த கட்டுப்பாடு உடைக்கப்பட வேண்டும். இப்ப இப்படியே இதனுடைய விளக்கத்தை நீங்க எடுத்துக்கொண்டு சென்றீர்கள் என்றால் இது ஒரு நீண்ட பிரச்சனை. அப்ப இதற்கெல்லாம் அல்லாஹ் ஒரு ரசூல் சொல்லக்கூடிய சிம்பிள் சொல்யூஷன், எப்படி மார்க்கெட்ல சிம்பிள் சொல்யூஷன் என்ன, யூதர்கள் கிறிஸ்தவர்களை பின்பற்றாதீர்கள், முடிச்சு. ஒரு வார்த்தைக்குள் எவ்வளவு அழகான தத்துவத்தை அல்லாஹ் வைத்து விட்டு பார்க்காத அவனையும் பார்க்கிற நீனு, புரியுதா, அவனை நீயும் பார்க்கிற, அவனை மாதிரி ஏன் நடக்கிற நீனு. அப்ப எப்போது நீங்கள் அவர்களை பின்பற்றுவதை நிறுத்திக் கொண்டீர்களோ முடிந்தது, இனி உங்களுக்குன்னு என்ன தேவை என்பதை நீங்கள் முடிவு செய்வீர்கள். உங்களுக்கு என்ன மாதிரி ட்ரெஸ் தேவை, உங்களுக்கு என்ன மாதிரி வசதி தேவை என்பதை நீங்கள் முடிவு செய்வீர்கள். அப்ப நீங்க முடிவு செய்யும் போது நீங்கள் பார்ப்பீங்க எது நமக்கு தோதுவா இருக்கும், எது நம்ம மார்க்கத்துக்கு முரணாகாது. புரியுதா? இன்றைக்கு ஒருத்தர் பேண்ட் போட்டுட்டு வர்றாரு, பேண்ட் எப்படி போடுறாரு அப்படின்னு சொன்னா, பொதுவா பேண்ட்னா என்ன, கீழாடின்னு சொல்றேன். இப்ப கீழாடினா எங்க கீழாடின், தொடக்கி கீழாடையாச்சு. அப்ப சட்டை எங்கிறது, சட்டை வந்து இடுப்புக்கு மேல போயிடுச்சு, எது தொப்புளுக்கு மேல சட்டை, தொடக்கி கீழே பேண்ட். இன்னொருத்தர் பேண்ட் போட்டுக்கிட்டு வர்றாரு, பார்த்தா நம்ம வீட்டுல தலானி உரை கூட கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும் போல. இந்த புது தலானி வாங்கினா உரை போடுறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுவோம், அந்த மாதிரி கஷ்டப்பட்டு ஜீன்ஸ் பேண்ட் போட்டுக்கிட்டு வந்தா அவரால் ரொம்ப சுஜிதே செய்ய முடியல. ஏண்டா இந்த இமாம் சாஹிப் இழுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சுபஹான ரப்பியல் அஸீம் சொல்லாம இமாம் சாஹிப் எந்திரிக்க மாட்டாரா, இமாம் சாஹிப் எந்திரிக்க மாட்டாரா, நான் சுபஹான ரப்பியல் அஸீம் சொல்லுது, இவர் என்ன சொல்லிட்டு இருக்கிறாரு, இமாம் சாஹிப் முடிக்க மாட்டாரா, இமாம் சாஹிப் எந்திரிக்க மாட்டாரா, இமாம் சாஹிப் சலாம் கொடுக்க மாட்டாரான்னு சொல்ல முடியுமா? அது யதார்த்தத்தை பேசுறோம், நம்ம செய்ய முடியுமா? எவ்வளவு கேவலத்தை பார்க்கிறோம். ஒரு சின்ன சின்ன உதாரணம், இந்த மாதிரி நீங்கள் சிந்தித்தீர்கள் என்றால் நூற்றுக்கணக்கான விஷயங்களை நீங்கள் புரியலாம். அந்த யூத கிறிஸ்துவ கலாச்சாரத்திற்கு அடிமையாகிய காரணத்தால் ஒவ்வொரு நாளும் எப்படிப்பட்ட வேதனைகளை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இதுக்கு மேல தெளிவான ஒரு வசனம் வேண்டுமா? யூதர்கள் முஷிரிக்குகள் உங்களுக்கு நன்மையை நாட மாட்டார்கள், விரும்ப மாட்டார்கள். தெளிவா அல்லாஹ் சொல்லிட்டான். அல்லாஹ்வுக்கு மேல இன்னொரு, அல்லாஹ்வுடைய சொல்லுக்கு மேல் இன்னொரு சொல் வேணுமா? உள்ளங்களை அறிந்தவனாயிட்டா இல்லையா, நீ அவனுக்கு வழிகாட்டு. ஏன்னு சொன்னா நீ பயந்தவன், யாருக்கு, அல்லாஹ்வுக்கு பயந்தவன். நீ மக்களுக்கு கெடுதி செய்ய வேண்டும் என்று நாட மாட்டான், நீ வழிகாட்டக்கூடியவன், உனக்கு நாளைக்கு மறுமையினுடைய பயம் உனக்கு இருக்கு. அவ நீ வழிகாட்டுவதற்கு பதிலாக நீ அவனை வழிகாட்டியாக ஆக்கினால் அவன் நரகத்திற்கு தான் வழிகாட்டுவான். அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் தனது அருளை கொண்டு யாரை நாடுகிறானோ அவர்களை தனக்கு விசேஷமாக ஆக்கிக் கொள்கிறார். அப்ப அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அதை யாருக்கு வேணாலும் அவன் கொடுப்பான். அப்படி கொடுக்கும் பொழுது கொடுக்கப்படுபவர் அதற்கு தகுதி உள்ளவராக இருக்கும். அந்த தகுதி உன்னிடத்தில் இல்லாமல் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை எதிர்பார்ப்பது அது கூடாது. வல்லாஹுல் ஃபதலில் அதீம், அல்லாஹ் மகத்தான அருளுடையவன். அப்ப அந்த யூதர்கள் அவங்களுடைய அந்த குணாதிசயங்கள்ல ஒன்று என்னவென்றால், எப்ப பார்த்தாலும் நபியையும் மூமின்களையும் பரிகாசம் செய்யறது, கிண்டல் செய்யறது. அதுல ஒரு முக்கியமான ஒரு பரிகாசம் என்னவென்றால், நீங்க என்னங்க இன்னைக்கு ஒரு சட்டம் சொல்றீங்க, நாளைக்கு ஒரு சட்டத்தை மாத்திடுறீங்க, அப்போ உங்க மார்க்கத்துல நிலைப்பாடு ஒண்ணுமே இல்லையா? இப்ப எங்க தௌராத் வேதத்தை எடுத்துக்கொண்டா மொத்தமா அல்லாஹ் எழுதி இறக்கி கொடுத்துட்டான், முடிஞ்சு போச்சு, அதுல எதுவுமே மாற்றம் கிடையாது. இப்ப உங்க மார்க்கத்துல என்னவென்றால், இப்ப ஒன்னு சொன்னீங்க, அடுத்து ஒரு நாளைக்கு மாத்திடுறீங்க, நாளன்னைக்கு இன்னொன்னு மாத்திடுறீங்க, வகி வருதுன்னு சொல்றீங்க. இது என்ன, உண்மையிலே சிந்திப்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மை, ஒரு பெரிய ஒரு நுட்பம் இருக்கிறது. ஆனால் அதையும் இவர்கள் எப்படி மாற்றினார்கள், குதர்க்கத்தை கொண்டு ஒரு பரிகாசமாக கேலியாக மாற்றினார்கள். புரியுதுங்களா? எப்படி இப்ப இந்த விஷயத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆரம்பிக்கிறானே, இதுக்கு அடுத்து அதாவது 142 வசனத்துல ஒரு பெரிய பிரச்சனையை அல்லாஹ் சொல்ல வரான். அந்த பிரச்சனைக்கு முன்னாடி ஒரு முன்னுரையாகவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஆயத்தை அல்லாஹ் சுட்டி காட்டினான். இப்படி ஒரு பிரச்சனை அடுத்து வரப்போது, சின்ன சின்ன விஷயத்திலேயே நையாண்டி பண்ணிட்டு இருக்கிறானுவ, அடுத்து ஒரு பெரிய விஷயத்துல எவ்வளவு பெரிய கேலி கிண்டல் செய்ய போகிறானுவ, நீங்க உஷாரா இருந்துக்கங்க மூமின்களே. சரியா? அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, இந்த மார்க்கம் கரெக்டான மார்க்கம் சொன்னா ஒரு கட்டளை தான் இருக்கு, இப்படித்தான் முடிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் எதையும் மாற்றக்கூடாது. எங்க தௌராத்தில் எப்படி இருக்கு பாருங்க, ஒரே நேரத்தில் அல்லாஹு தஆலா பாருங்க மொத்தமா இறக்கி சொல்லிட்டான், எந்த மாற்றமுமே கிடையாது எங்களுக்கு. உங்களுக்கு அப்படி இல்ல, மக்கால இருக்கும்போது ஒண்ணு, அப்ப தொழுகையே இல்லாம இருந்தீங்க, கடைசியில தொழுகை வந்துச்சுங்கிறீங்க, அதுக்கப்புறமா நோம்பு வந்துச்சுங்கிறீங்க, அதுக்கப்புறமா ஜக்காத் வந்துச்சுங்கிறீங்க, இன்னும் என்னென்னமோ அப்பப்ப திரும்ப திரும்ப ஏதோ வந்துகிட்டு இருக்குன்னு சொல்றீங்க, இது கட்டாயங்கிறீங்க, அப்ப இது கட்டாயம் இல்ல, இது நஃபில் ஆயிருச்சுங்கிறீங்க, இப்படி எல்லாம் நீங்க மாத்திருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கேலி பரிகாசம் செய்தார்கள். இப்ப என்ன அல்லாஹ் இந்த இடத்துல சொல்கிறான், அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் சில கேள்விகளுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த கேள்வியினுடைய அடிப்படைக்கு பதில் சொல்வான். சில கேள்விகளுக்கு இது உனக்கு தேவையில்லாத கேள்வின்னு முடிச்சிடும், இது உனக்கு தேவையில்லாத கேள்வி. ஏன், ஒரு விஷயத்தின் ஆழம், அந்த விஷயத்தில் மறைந்திருக்கிற நுட்பங்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு தான் தெரியும், உனக்கு தெரியாது. இன்றைய பொழுதில் நீ இருக்கிற இந்த நேரம் தான் உனக்கு தெரியுமே தவிர, நாளைய பொழுதில் உலகம் எப்படி மாறும் என்பது உனக்கு தெரியாது. உனக்கு ஒன்று நன்மையாக தெரியும், அது பிறருக்கு தீமையாக இருக்கும். அப்ப ஞானம், ஒரு ஆழமான அறிவில்லாத உனக்கு எல்லா விஷயத்தையும் நான் புரிய வைக்கிற அவசியம் எனக்கு கிடையாது. நான் ரப்பு, நான் எஜமானன், நீ ஒரு அடிமை, நான் சொல்வதை பின்பற்றுவதை தவிர உனக்கு ஒரு கதி இல்லை, மாறு செய்தால் நரகத்தினனை அனுபவிக்கப் போகிறாய். இப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முடிச்சுவான். இந்த இடத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொஞ்சம் இறக்கப்பட்டு அவங்களுக்கு புரிய வைக்கிறான், சட்டங்கள் மாற்றப்படுகின்றன என்று நீங்க கேள்வி செய்வீங்களே, நாம் ஏன் சட்டத்தை மாற்றுகிறோம், நம்ம அப்படி ஒரு சட்டத்தை மாற்றினா அதைவிட ஒரு சிறந்த சட்டத்தை அடுத்து சொல்வோம், அல்லது அதற்கு ஈக்குவலா, அதற்கு சமமா இன்னொரு ஒரு சட்டத்தை நாம் சொல்வோம், அதற்கு ஈக்குவலா அதற்கு சமமான இன்னொரு ஒரு சட்டத்தை, எதுல நன்மை அதிகமாக இருக்குமோ அல்லது எது மிக பொருத்தமாக இருக்குமோ அப்படி ஒரு சட்டத்தை சொல்வோம். சரி, முன்னாடியே இப்படி சொன்ன, அப்போதைக்கு அது பொருத்தமானது, எனவே அது சொல்லப்பட்டது. அடுத்து காலம், சூழ்நிலை, மக்கள் மாறும் பொழுது சட்டம் மாற்றப்படுகிறது. மக்கால இருக்கின்ற வரைக்கும் ஆயுதம் ஏந்தாதீர்கள் என்று அல்லாஹ் தடுத்து வைத்திருந்தான். நீங்கள் பிறர் தாக்க வந்தாலும் கூட நீங்கள் முடிந்த அளவு அவர்களுடைய தாக்குதல்களை சகித்துக் கொள்ளுங்கள், எதிர்த்து அடிக்காதீர்கள் என்று அல்லாஹ் வைத்திருந்தார். மதினா வந்ததற்கு பிறகு அவர்கள் உங்களை அடித்தால் எதிர்த்து தாக்குங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிட்டார். அதற்கு பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களை தாக்கவில்லை என்றாலும் சரி, சமாதானத்திற்கு ஒத்து வந்து சமாதானமாக வாழ விரும்பாமல் உங்களுக்கு யாராவது அச்சுறுத்தலாக இருந்தால் நீங்களே எதிர்கொண்டு அவர்களை தாக்கவும் செய்யலாம். சும்மா இருக்கவங்களை கிடையாது. எப்படி பக்கத்து வீட்டில் இருக்கிறான், பிரச்சனை இல்லாம இருக்கிறான், பிரச்சனை இல்லாம நீரே இல்லையே இல்ல, நைட்ல தூங்கும் போது உன்ன போடுவான்னு சொன்னா முன்னாடி நீ போட்டு. எப்படி இப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடுத்த சட்டங்களை கொடுத்தார். அப்ப ஒவ்வொரு சூழ்நிலைக்கு ஏற்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சட்டங்களை மாற்றுகிறான். அப்ப அடுத்து வரக்கூடிய சட்டங்கள் முந்தைய சட்டத்தை விட மேலானதாக இருக்கும். அதனால அதை பற்றி நீங்கள் பரிகாசம் செய்வது அர்த்தம் அல்ல. மா நன்சஹு மின் ஆயத்தின் அவ் நுன்ஸிஹா நஅதி பிகைரி மின்ஹா, ஒரு சட்டத்தை நாம் மாற்றினாலோ அல்லது அதை உங்களுக்கு மறக்கடித்தாலோ அல்லது ஒரு குர்ஆனுடைய வசனத்தை நாம் மாற்றினாலோ அல்லது மறக்கடித்தாலோ அதை விட சிறந்ததை கொண்டு வருவோம் அல்லது அது போன்றதை கொண்டு வருவோம். நபியே உங்களுக்கு தெரியாதா, அல்லாஹ் எல்லா வஸ்துக்களின் மீதும் பேர் ஆற்றல் உடையவன். அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல நமக்கு ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறார். அது என்ன? அலம் தஅலம் அன் அல்லாஹ லஹு முல்கு ஸமாவாத்தி வல் அர்தி வமா லகும் மின் தூனில்லாஹி மின் வலியும் வலா நசீர். உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? எப்படி அல்லாஹ் மேல கேள்வி கேட்கறது, ரப்பிடத்தில் நீங்கள் ஆட்சேபனை செய்வதற்கு உங்களுக்கு தெரியாதா, அல்லாஹ்விற்கு தான் வானம் பூமிகளின் பேராட்சி இருக்கிறது, அப்படிப்பட்ட ஒரு பேர் அரசனுக்கு முன்னாடி நீங்கெல்லாம் என்ன? வானங்களை படைத்தவன், பூமியை படைத்தவன், இவ்வளவு பெரிய ஒரு இயக்கத்தை இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த ரப்புக்கு தெரியாத ஞானம் உங்களுக்கு தெரிந்து விட்டதா, அவனுக்கு நீங்க சொல்லித்தர வந்துட்டீங்களா என்று கேட்டுவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், சரி இப்ப என் பேச்சை நீ கேட்கவில்லை என்றால் என்ன நடக்கும்? ஓமாலக்கும் இந்தூனில்லாஹி மின் வலியும் வலா நசீர், என்னை நீங்கள் எதிர்த்தால், எனக்கு நீங்கள் கீழ்ப்படியவில்லை என்றால் உங்களுக்கு பாதுகாவலரோ அல்லது உங்களுக்கு உதவக்கூடிய எவரும் இருக்க மாட்டார் என்று அவ்வளவுதான். அடுத்து என்னுடைய தண்டனை உங்களுக்கு வரும்போது உங்களை பாதுகாப்பவரும் இருக்க மாட்டார், உங்களுக்கு கை கொடுப்பவரும் இருக்க மாட்டார். ஓதி பாருங்க, முன்னாடி உள்ள சமுதாயங்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்பேற்பட்ட தண்டனைகளை இறக்கினான் என்று. இன்னைக்கு அல்லாஹ் இறக்கிக்கிட்டு தான் இருக்கான். சுனாமி வந்தா எந்த அரசாங்கத்தால பாதுகாக்க முடியும்? சுனாமி வந்து முடிச்சோடனே வீடு வேணா கட்டி கொடுக்கலாம், அது பேர்ல ஒரு 10 கோடியே மோசடி வேணா பண்ணலாம். ஆனா சுனாமியிலிருந்து பாதுகாக்க முடியுமா? முடியாது. மழையிலிருந்து பாதுகாக்க முடியுமா? வெள்ளத்திலிருந்து பாதுகாக்க முடியுமா? பூகம்பத்திலிருந்து பாதுகாக்க முடியுமா? அது முடிந்ததற்கு பிறகு ஆதரவு இல்லம், என்ன சொல்லுவாங்க அதுக்கு, ரெஃப்யூஜி கேம்பா, அகதிகள் முகாம். இப்படி அகதிகள் முகாம்னு கட்டி கொடுத்து வேணா அதுல ஒரு கொஞ்சத்தை கஜானாவை சுருட்டலாமே தவிர, உங்களால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தண்டனையிலிருந்து தற்காத்துக் கொள்ளவும் முடியாது, பிறரை பாதுகாக்கவும் முடியாது. போட முடியுமா சட்டம்? வானத்துக்கு சட்டம் போட முடியுமா? எந்த பார்லிமெண்ட்லயாவது? மழைக்கு சட்டம் போட முடியுமா? மேகத்துக்கு சட்டம் போட முடியுமா? சூரியனுக்கு சட்டம் போட முடியுமா? அல்லாஹ் அக்பர். வமா லகும் மின் தூனில்லாஹி மின் வலியும் வலா நசீர். சரி, அடுத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு கொஞ்சம் எச்சரிக்கை செய்கிறான். அல்லாஹ் பாதுகாக்கணும் நம்ம. என்ன எச்சரிக்கை செய்கிறான்? இந்த யூதர்கள் கிறிஸ்துவர்கள் பேசுற பேச்சை வச்சுக்கிட்டு நீங்க பேசக்கூடாது. இன்னைக்கு ஒரு கூட்டம் அப்படித்தானே, அவன் கேள்வி கேட்டுவானே, ஏ அமெரிக்கால கேள்வி கேட்டானே, ஏ ஐரோப்பால கேள்வி கேட்டானே, அடே கூகுள்ல கேள்வி கேட்டானே, இதெல்லாம் நம்ம அந்த கேள்வி இப்படிலாம் கேள்வி வருது அப்படின்னு இதெல்லாம் எடுத்துட்டோம்னா இஸ்லாம் பெர்ஃபெக்டா போயிடும்ப்பா. எப்படி இன்னும் இன்னும் நீங்கள் நம்பிக்கையாளர்களாக மாறிவிட்டீர்கள் என்றால் என்ன அர்த்தம்? நம்பிக்கையாளர். நீங்கள் முஸ்லிம்களாக மாறிவிட்டால், முஸ்லிம்கள் என்றால் என்ன அர்த்தம்? கீழ்ப்படிந்தவர், கட்டுப்பட்டவர் என்று ஆகிவிட்டால் அதுக்கப்புறம் நீங்க என்ன கேள்வி கேட்கறீங்க? அவன மாதிரி 5 ரக்காத்து 4 ரக்காத்து 4 ரக்காத்து இங்க 3 ரக்காத்து 3 ரக்காத்து 2 ரக்காத்து 2 ரக்காத்து 3 ரக்காத்து 2 ரக்காத்து 3 ரக்காத்து 2 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 ரக்காத்து யாருக்கு நம்பிக்கையாளர்கள்? அல்லாவுக்கு நம்பிக்கையாளர். யாருக்கு கீழ்படியக்கூடியவர்கள்? அல்லாவுக்கு கீழ்படியக்கூடியவர்கள். இப்ப தெளிவான சட்டம் அல்லாஹ் சொன்னதுன்னு கன்ஃபார்மா உங்களுக்கு இந்த குர்ஆன்ல இருக்கு. நபி சொன்னது கன்ஃபார்மா உங்களுக்கு சஹீஹான சுன்னால இருக்கு. நீங்க கட்டுப்பட்டு கொண்டு பின்பற்றி கொண்டே போயிட்டே இருக்க வேண்டியதான். நீங்க க்வெஸ்சன் பண்ணக்கூடாது. அப்ப க்வெஸ்சன் பண்ணா என்ன ஆகும்? வெளியே போயிருக்கு. க்வெஸ்சன் செஞ்சா எங்க போயிடுவோம்? எல்லாம் பாதுகாப்பு வெளியே போயிடுவீங்க. கொஸ்டின் வேணாம், கொஸ்டின் விளக்கம் கேட்கலாம். நாலு ரக்கத்துல எப்படி ஓதுறது, முதல் ரக்கத்துல எப்படி ஓதுறது, என்ன ஓதுறது, இரண்டாவது ரக்கத்துல எப்படி உட்கார்றது, நாலாவது ரக்கத்துல எப்படி உட்கார்றது என்று விளக்கம் கேட்கலாம், தெளிவு கேட்கலாம். ஆனா ஏன் நாலு ரக்காத்து, ஏன் மூணு ரக்காத்து, ஏன் ரெண்டு ரக்காத்து, ஏங்கிற கேள்வி கூடாது. அது எப்படி அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு கூடாது. இன்னைக்கு சில பேர் செய்யறாங்களா இல்லையா? இவர்களுடைய லாஜிக்குள்ளார மார்க்கத்தை கொண்டாந்து போட பாக்குறாங்க. அப்படி போட்டு விட்டு அந்த லாஜிக்கு ஒத்துக்காததெல்லாம் மார்க்கமே இல்லைங்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்க. இது எங்க கொண்டு போய் விட்டுவிடும்? நிராகரிப்பிலே கொண்டு போய் விட்டுவிடும். இது அல்லாஹ்வின் மார்க்கத்திலிருந்து ஒரு மனிதனை வெளியேற்றிவிடும். அவங்களுக்கு பயந்துகிட்டு அவங்க கேட்கிறாங்களே என்று சொல்லி அந்த கேள்வியை நீங்க கேட்காதீங்க. அவன் ஈமான் இல்லாமல் அதை கேட்கிறான். அப்ப ஈமான் இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு அல்லாஹ்வுடைய சட்டங்கள் புரியும். எவ்வளவு ஈமான் இருக்கிறதோ அவ்வளவு சட்டம் புரியும். சில சட்டங்கள் புரியலையா, நமக்கு இப்ப விளங்கல, அடுத்து விளங்கும் இன்ஷா அல்லாஹ். அல்ல, யாருக்கு அல்லா விளங்க வைக்க வேண்டும் என்று விரும்பி இருக்கிறானோ அவர்களுக்கு கல்வியிலே ஆழமானவர்களுக்கு புரியும். அவங்கள்ட்ட கேட்க வேண்டியது விளக்க சொன்னாங்களா, விளக்கம் புரிஞ்சுச்சா இந்த மண்டைக்கு, சரி ஓகே. விளக்கமும் புரியலையா, அவர் சொன்ன விளக்கமும் புரியலையா, அல்லாஹ் சொன்னது உண்மை. என்ன சொல்லிவிட வேண்டும்? சொல்லுங்கள், எல்லாம் எங்கள் இறைவன் புறத்திலிருந்து வந்தது. கேட்டோம், கட்டுப்பட்டோம். நீ கேள்வி கேட்காத எதுக்கு? அல்லாஹ் கேட்கிறான் பாருங்கள், நீங்கள் உங்கள் தூதரிடம் ஆட்சேபனை செய்ய விரும்புகிறீர்களா? உங்கள் தூதரை நீங்கள் குறுக்கு கேள்வி கேட்க விரும்புகிறீர்களா? கமா சுஇல மூசா மின் கபில், மூசாவிடத்தில் குறுக்கு கேள்வி கேட்கப்பட்டது போன்று, மூசாவிடம் ஆட்சேபனை செய்யப்பட்டது போன்று மாட்டை அறு என்று சொன்னார்கள். ஏன் மாட்டை அறுக்கணும்? மனுஷன் செத்ததுக்கு மாட்டுக்கு என்ன சம்பந்தம்? உனக்கு எதுக்கு இது கேள்வி? அறுத்ததுக்கு பிறகு நீ பாரு என்ன நடக்குது, உனக்கு என்ன தேவை? இந்த குறைய இது கொல்லப்பட்டவன், இவனை கொன்றவன் யார் என்று உனக்கு பதில் தெரிய வேண்டும். அவ்வளவுதான உனக்கு அந்த சம்பவம் தெரியுமில்ல உங்களுக்கு. நபி சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கட்டளையாக மாட்டை அறுங்கன்னு சொல்லிட்டு, நீ மாட்டை அறுத்ததுக்கு பிறகு அதுக்கப்புறமா கொலையாளி கண்டுபிடிக்க முடியலன்னு சொன்னாதான் நீ கேட்கணும். இப்ப என்னங்க நபிய, மாட்டை அறுத்தா கொலையாளிய கண்டுபிடிச்சிடலாம்னு சொன்னீங்களே, மாட்டையும் அறுத்தாச்சு சொன்னதையும் செஞ்சாச்சு, கொலையாளிய காணமேன்னு கேட்டா அங்க ஒரு கேள்விக்கு வேணா அப்ப கூட அறுத்து இன்னும் ஏதோ இருக்கும். ஆனா இவங்க என்ன செய்யறாங்க, என்ன செய்கிறார்கள், மாட்டையும் அறுக்கல, எடுத்த எடுப்பு ஏன் அறுக்கணும், என்ன கிண்டல் ஆயுது அப்படின்னு யார பார்த்து, ஒரு நபியை பார்த்து கிண்டல் பண்றீங்களா நீங்க? நாங்கள் என்னவென்றால் ஒரு உயிர் போயிருச்சு கவலையில உட்கார்ந்துருக்கிறோம், கொலையாளிய கண்டுபிடிக்க முடியல கஷ்டத்துல இருக்கிறோம். சரி நபியாச்சே, நீங்க வந்து உங்கள்ட்ட கொலையாளிய கண்டுபிடிச்சு கொடுங்க, அல்லாட்ட கேட்டு சொல்லுங்கன்னு சொன்னா சம்பந்தமே இல்லாம மாட்டு போய் அறுக்க சொல்றீங்க, மாட்டுக்கு மனுஷனுக்கு என்ன சம்பந்தம்? எவ்வளவு பெரிய நக்கல் பாருங்க. அல்லாஹ் சொல்றான், கமாசு இல மூசா மின் கபுல், இந்த மாதிரி ஒன்று கிடையாது கேள்வி, இந்த மாதிரி ஒரு கேள்வி கிடையாது, நூத்து கணக்கான கேள்வி. மூசா பாரு வந்து மாட்டிக்கிட்டவே, இன்னால முகரக்கும் இன்னால முதுரக்கும் மாட்டிக்கிட்டு, இந்த பக்கம் ஃபிரௌன், இந்த பக்கம் நதி, நல்ல வசமா வந்து எங்களை கொண்டாந்து நிறுத்திட்டீங்களே. அல்லாஹ் இதுதான் அது அடுத்து அடிக்க சொல்லியிருக்கிறான், தடியே கிட்டக்கு போறோம்னு தடியில அடிக்கிற, தடியில அடிச்சு என்ன ஆக போகுது, கடல்ல தடியல் அடிச்சா என்ன ஆகப்போம்? இப்படி கிண்டலுக்கு மேல் கிண்டல், பரிகாசத்துக்கு மேல் பரிகாசம். அல்லாஹ் சொல்கிறான், மூசா நபி இடத்திலே கேள்வி கேட்கப்பட்டது போன்று, அவர்களிடத்திலே ஆட்சேபனை செய்யப்பட்டது போன்று, உங்கள் நபியின் மீது நீங்கள் ஆட்சேபனை செய்ய பார்க்கிறீர்களா? அஸ்தக்ஃபிருல்லாஹ். ஒரு ஹதீஸ பார்த்து இந்த ஹதீஸ் நமக்கு அறிவுக்கு பொருந்தல, அல்லது இந்த ஹதீஸ் லாஜிக்கு ஒத்து வரல, அல்லது இந்த ஹதீஸ் யதார்த்தத்தோட முரண்படுது என்று சொல்வது குஃபர், இறை நிராகரிப்பு. அல்லாஹ் சொல்கிறான், வமன் யதபத்தலில் குஃப்ர பில் ஈமான், நம்பிக்கை கொண்டதற்கு பிறகு ஒருவன் இறை நிராகரிப்பை குஃப்ரை எடுத்துக்கொண்டால் அவன் நேரான பாதையில் இருந்து வழி தவறி விட்டான். அப்ப நீ நபியை நம்பிக்கை கொண்டேன்னு சொல்லிட்ட, உங்களுக்கு சரியான ஆதாரத்தை கொண்டு இவர்தான் நபி என்று உறுதியாகிவிட்டது, இவர் பொய் பேச மாட்டார் என்று உறுதியாகிவிட்டது, இவர் பேசுவது இறைவன் புறத்திலிருந்து அறிவிக்கப்படுகிற வகை என்பது உறுதியாகிவிட்டது. அப்ப அப்படி நம்பிக்கை கொண்டதற்கு பிறகு அவர் மேல நீ போய் ஏன்னு கேள்வி கேட்டான். அப்ப அல்லாஹ் என்ன சொல்கிறார், அப்ப நீ ஈமானை விட்டுட்டு இப்ப குஃப்ர நீ எடுத்துக்கிட்ட, நீ நம்பிக்கையை விட்டுவிட்டு குஃப்ரை அதற்கு பகரமாக ஆக்கி கொண்டாய், ஃபக்கத் வல்ல சவா அஸ்ஸபீல், இனி நேர்வழியிலே நீ இருக்க மாட்டாய். அல்லாஹ் பாதுகாக்கும். ஆனா மக்களுக்கு தெரியறது இல்ல, நாங்க ஆராய்ஞ்சி தானே சொல்றோம், இப்ப எடுத்து என்ன சொல்லி அடுத்து என்ன சொல்கிறார்கள், நாங்க ரசூலுல்லா தப்பு சொல்லியிருப்பாங்க சொல்லல, அதுக்கு பின்னாடி வந்தவங்க தப்பான செய்தியை தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவங்க சரின்னு உள்ளார நுழைச்சிருப்பாங்க. அப்ப என்ன சொல்ல வர, மார்க்கம் பாதுகாக்கப்படவில்லை என்று சொல்கிறார், மார்க்கம் பாதுகாக்கப்படவில்லை என்று சொல்கிறாய், அல்லது இந்த மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக முதல் தலைமுறையாக யாரை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தாரோ அவர்களுக்கு மார்க்கத்தின் விளக்கம் இல்லை என்று சொல்ல வருகிறார். அப்படித்தான் அர்த்தம் மகிழ்ச்சி, மார்க்கத்தில் எதை வைக்கணும் எதை எடுக்கணுங்கிற அறிவு இல்லாத ஒரு தலைமுறையினரை ஒரு மக்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மார்க்கத்தின் தொடக்க காலத்திலே வைத்து மார்க்கம் பின்னாடி வரக்கூடிய மக்களுக்கு மார்க்கம் குழம்பும்படி அல்லாஹ் செய்து விட்டான். இப்ப நம்ம தான் 1400 வருஷத்துக்கு பிறகு வந்து எல்லாத்தையும் கரெக்டா லாஜிக்கு எது ஒத்து வருது லாஜிக்கு எது ஒத்து வரலன்னு பார்த்து பில்டர் பண்ணி நம்ம எடுக்கணுங்கிற அளவுக்கு மார்க்கம் குழப்பம் அடைந்து இருக்கிறது என்று ஆகிவிட்டது. அல்லாஹ் பாதுகாக்க. அப்ப நேரிய சரியான அறிவை கொண்டு நாம் சிந்தித்து பார்ப்போமேனால் நிச்சயமாக அதற்கு விளக்கம் இருக்கத்தான் செய்யும். அப்ப இந்த விஷயத்தையும் நம்ம கவனமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்ப அவங்க கேட்கிறாங்களே, இப்ப கூகுள்ல நீங்க போய் பாத்தீங்கன்னு சொன்னா இஸ்லாத்துக்கு எதிராக நிறைய உங்களுக்கு வெப்பேஜுகள் இருக்கின்றன, யூதர்களுடைய வெப்பேஜுகள் இருக்கின்றன, கிறிஸ்தவர்களுடைய சைட்டுகள் இருக்கின்றன, அதே போல இஸ்லாத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த கம்யூனிஸ்ட் சிந்தனை உள்ளவர்களுடைய சைட்டுகள் இருக்கின்றன, அவங்க எல்லாம் இஸ்லாத்தின் மேல செய்யக்கூடிய ஆட்சேபனைகளை போய் படிச்சுட்டு வந்து இப்படி இருக்குது இதுக்கு என்ன கேள்வி, அவங்க இப்படி சொல்றாங்களே இதுக்கு என்ன கேள்வி அப்படின்னு நம்ம கேட்டுட்டு இருக்கலாமா, அவங்களுக்கு நான் போய் பதில் சொல்லணும் அதுக்கு என்ன எப்படி சொல்றது கேட்டுட்டு இருக்கலாமா, கேட்பதே தவறு. எப்படி அந்த மாதிரி கேள்வியை தவறு பிடிச்சிருங்க, நீ ஈமான் கொள்ளுங்கள் என்று அவர்களை அறியுங்கள், கேள்விக்கு பதில் சொன்னால்தான் அவங்க மூமினாக ஆவார்கள் என்றால் அப்படி அவங்க மூமினா ஆக வேண்டிய அவசியமே இல்லைண்டா. யாரு எந்த கேள்விக்கு பதில் சொல்லணுமோ அதுக்கு சொன்னா போதும், எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது. அப்படி பாத்தீங்கன்னு சொன்னா அந்த அவசியம் யாருக்கு இருந்திருக்கும், அல்லாவே ரசூல்லாக்கு அந்த அவசியத்தை ஆக்கலடியா, அப்படி தேவையே இல்லைங்க, பதில் சொல்லணும் எல்லாத்துக்குங்கிற அவசியமே கிடையாது. எப்படின்னா இந்த யூதர்கள் ரசூல் சல்லா அலி சொல்லம் இடத்துல ஒரு 3 கேள்விகளை கேட்கிறாங்க, அதுல ஒரு முக்கியமான கேள்வி என்ன என்றால் ரூஹை பற்றி, அதுல ஒரு முக்கியமான கேள்வி ரூஹை பற்றி, ரூஹுனா என்ன அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ரூஹுனா என்ன, அதுக்கு என்ன டெஃபினேஷன், அது என்ன சைஸ், அதுக்கு என்ன பவர் அப்படின்னு விளக்கம் சொன்னானா, யஸ்அலூனக அனி ரூஹ் குலி ரூஹு மின் அம்ரி ரப்பி வமா ஊதீது மினல் இல்மி இல்லா கலீலா, முடிச்சு பதில் அவ்வளவுதான். நபியே அவர்கள் உங்களிடத்திலே உயிரை பற்றி கேள்வி கேட்கிறார்கள், நீங்கள் சொல்லுங்கள் இது எனது இறைவனின் விசேஷ கட்டளைக்கு கட்டுப்பட்டது, உங்களுக்கு அறிவு கொஞ்சம் தான் முடிச்சு போங்க, உங்களுக்கு அறிவு கொஞ்சம் தான், இந்த கொஞ்ச அறிவை கொண்டு ரூஹ உங்களால புரிஞ்சு கொள்ள முடியாது, அவ்வளவுதான். கொஞ்சமாவது விளக்கம் சொல்லிருக்கலாம்ல, தேவையில்லை, ரப் அதை தேவையாக எண்ணவில்லை. அப்ப எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லிதான் ஒருத்தர் கலிமா சொல்ல வைக்கணும்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கட்டாயமாக்கவில்லை. அல்லாஹுவை லா இலாஹ இல்லல்லாஹ்வை புரிந்து கொண்டாயா, மறுமையை புரிந்து கொண்டாயா, இஸ்லாமிற்குள் வா, இல்ல எனக்கு அந்த கேள்விக்கு பதில் சொல்லணும், நீ இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும், அதுக்கு எனக்கு விளக்கம் தெரியணும், அப்பத்தான் நான் களிமா சொல்லுவேன் சொன்னா, நீ களிமா சொல்றதுனால அல்லாஹ்வுதான் நண்பன். நீ களிமா சொல்றதுனால அல்லாஹ்வுதான் நண்பன். அல்லது சொர்க்கத்துல என்னமோ இடம்லாம் எம்டியா கிடைக்கிற மாதிரி அல்லாஹ் விக்காத மாதிரியும், ஏதோ நீ களிமா சொன்னா உன்ட்ட ரெண்டு சொர்க்கத்தை விக்கிற மாதிரியும், புரியுதா உங்களுக்கு? இந்த ரியல் எஸ்டேட்ல வீடுலாம் கட்டி போட்டு வச்சிருப்பாங்க, அதுல வீடு காலியா போச்சுன்னா ஏதாவது ஆஃபர் போட்டு வாங்கலாமா, எப்படியாவது ரெண்டு வாங்கிக்கலாம், ஒண்ணு வாங்கிக்கலாம் அப்படின்னு கெஞ்சுற மாதிரி அல்லாஹ்வுக்கு அந்த தேவையா இருக்கிறது. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். கனி யா அய்யுஹன்னாஸ் அன்துமுல் ஃபுகரா. மனிதர்களே, நீங்கள் எல்லாம் பிச்சைக்காரர்கள், ஃபக்கீர்கள். வல்லாஹுல் கனியுல் ஹமீத். அவன் நிறைவானவன், புகழுக்குரியவன். உங்களை அழித்து விட்டால் வேறொரு படைப்புகளை அவனால் கொண்டு வர முடியும். உங்கள் பக்கம் அவன் எந்த விதத்திலும் தேவையற்றவன். யாருக்கு தேவைன்னு சொல்லுவோம்? யாருக்கு தேவை? நமக்கு தேவை. ரப்புடைய பொருத்தம் நமக்கு தேவை. நம்ம ஃபக்கீர், கெஞ்சி கதறி அழுது மன்றாடி அந்த சொர்க்கத்துல ஒரு ஓரத்துல உள்ளார போயிடுறா உமர் ஸ்ரீ சொல்லிட்டாலே அல்லாஹ் அக்பர், முடிஞ்சு அல்ஹம்துலில்லா, பிறந்த லைஃப் சக்சஸ் ஆயிட்டோம். இல்ல இவனை நிறுத்தி வைங்க, கேள்வி கேட்கணும் அப்படின்னா முடிஞ்சு போச்சு கதை, அவ்வளவுதான். யார் அங்க வந்து கை கொடுப்போம்? எனது அனுமதி இல்லாமல் யார் எனக்கு முன்னால் நின்று பரிந்துரை பேச முடியும்? அப்ப பயந்து கட்டுப்பட வேண்டியவன் மனிதன் தானே தவிர, அவனை படைத்த ரப்பு யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. யாரை வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் அவன் அழிப்பான், அவனுக்கு எந்த பயமும் இல்லை. அல்லாஹ் சொல்றான், அலைஹிம் ரப்புஹும் பிதம்பிஹிம் ஃபஸவ்வாஹா வலா யகாஃபு உக்பாஹா. நான் யாரை வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் அழித்தொழிப்பேன், எனக்கு எந்த முடிவை பற்றியும் எதை பற்றியும் யாரை பற்றியும் பயம் இல்லை. யார் பயமுறுத்துறீங்க? ரப்பை அபயமுத்துறீங்க. சுப்ஹானல்லாஹ். அபூஜஹல் அப்படித்தான் சொன்னான், கல்லா லைல்லம் மின் தஹி லனஸ்ஃபஅம் மின் நாஸியா நாஸியத்தின் காதிபத்தின் கதியா ஃபல்யதுஉ நாதியா ஸனதுஉ ஸபானியா. அல்லாஹ் சொன்னா, நபியே உங்களை விரட்டுறானா? இந்த ஊர்லயே யாருக்கு ஆதிக்கம் இருக்கு, யாருக்கு செல்வாக்கு இருக்குன்னு வந்து உங்களையா விரட்டுறான் நபியே? இதான் விரட்டுறான். யாரை பார்த்து? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து, முகமதே உன நான் கொண்டு போட்டுவேன், யாரும் உன கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி உங்களை கொழும்பு பிடிச்சவன். எப்படி உங்களை நானு கொண்டு போட்டுவனாகும்? இந்த ஊர்ல யாரும் என்ன கேட்க முடியாது, நான் தான் பெரிய நாட்டாமன்னு சொன்னா அண்ணா கொண்டுருவானா? கூப்பிடட்டு ஊருக்காரங்க, நாம் கூப்பிடுவோம். யாரை? ஜமானியா, வானத்தின் காவலர்களை நாம் அழைப்போம். என்ன செஞ்சிருவோம் அவங்களை பார்க்கணும். ஒரு நாள் திட்டம் போட்டான், எப்படியாவது முகமத சுஜூதுல இருக்கும்போது கழுத்து மேல ஏறி நிதிச்சு பின்னாடியே ஓடி வருது. அந்த மாதிரி ஒரு ஒட்டகத்தை நான் பார்த்ததே கிடையாது. அந்த மாதிரி ஒரு ஒட்டகத்தை நான் பார்த்ததே கிடையாது, வாய பொழந்துகிட்டு வருகிறா அப்படிங்களா? சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னொரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் ஜிப்ரீல் அனுப்புனான், ரெக்கைய விரிச்சாங்க பாருங்க, அந்த மாதிரி அவ்வளவுதான் பயந்து அடிச்சு ஓடிவிட்டான். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்வுடைய வல்லமை எப்பேற்பட்ட வல்லமை! அந்த ரப்பிடத்தில் போய் விளையாட முடியுமா? காது கூட்டத்தால் விளையாட முடியலங்க. நீங்க என்னங்க விளையாண்ட போறீங்க? யாரு எப்பேற்பட்ட ஆது கூட்டம்? ரப்பே சொல்கிறார், அவர்கள் சாமானியமானவர்கள் அல்ல, மனைகளை குடைந்து வீடுகளை மாளிகைகளை கட்டக்கூடியவர்கள் சொல்லிட்டு. நம்ம வீடு கட்டுறோம், மண்ணை குடைக்கிறோம், அந்த மாதிரி மலையெல்லாம் அள்ளி போட்டுருவாங்க. பெரிய பெரிய மலையெல்லாம், நீங்க பாம்பு வச்சு உடைக்கிற மலையெல்லாம் கையால் இப்படி தட்டினாலே மலையெல்லாம் புசு புதுசுன்னு விழுந்துரும். அப்படிப்பட்ட பலசாலிகள் அடிச்சு சின்ன பின்னமாக ஆக்கிவிட்டான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அடுத்து இன்னும் எச்சரிக்கை செய்கிறான் அல்லாஹு தஆலா, வத்த கசீரும் மின் அஹ்லில் கிதாப் லவ் யர்துனக்கும் மின் பஅதி ஈமானிக்கும் குஃபாரா. மூமின்களே, இந்த யூதர்களின் சதித்திட்டங்களை புரிந்து கொள்ளுங்கள், அவர்களின் சூழ்ச்சிகளை புரிந்து கொள்ளுங்கள். அவர்களது நோக்கமெல்லாம் என்ன தெரியுமா? அவர்களது விருப்பமெல்லாம் என்ன தெரியுமா? நீங்கள் நம்பிக்கை கொண்டு மூமின்களாக மாறிவிட்டீர்கள் அல்லவா, திரும்பவும் உங்களை காபிர்களாக ஆக்க வேண்டும் என்பதுதான். எப்படியாவது உங்களை காபிர்களாகி வந்த கசீரும் மின்னகலில் கிதாபி லவ் யர்துனக்கும் மின் பஅதி ஈமானிக்கும் குஃபாரா. ஏன்? ஹஸதம் மின் இந்தி அன்புசிஹிம், பொறாமை அவர்களது உள்ளத்திலே. மின் பஅதி மா தபய்யன லஹுமுல் ஹக், சத்தியம் தெளிவா தெரிஞ்சதுக்கு பிறகு நம்ம ஏற்றுக்கொள்ளவில்லை, நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை, அவங்க என்ன அதை ஏற்றுக்கிறது என்று பொறாமையின் காரணமாக மீண்டும் உங்களை காபிர்களாக முஷ்ரிக்குகளாக மாற்றுவதற்குத்தான் அவர்கள் விரும்புவார்கள். எவ்வளவுதான் சதி திட்டங்கள் தெரிந்தாலும் நபியை மன்னித்து புறக்கணித்து நீங்கள் விட்டுக் கொண்டே இருங்கள். அவங்க உங்களுக்கு சதி செய்யறாங்கன்னு சொல்லி நீங்க சதி செய்யாதீங்க, அவர்கள் உங்களுக்கு சூழ்ச்சி செய்கிறார்கள் என்று நீங்கள் சூழ்ச்சி செய்யாதீர்கள், மன்னித்து விட்டுக் கொண்டே இருங்கள். ஹத்தா யத்தி அல்லாஹு பி அம்ரி, அடுத்து அல்லாஹ் ஒரு கட்டளையை கொண்டு வருவான், அடுத்து ஒரு சட்டத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு போடுவான், அது வரைக்கும் பொறுமையாயிருங்க. அப்ப இஸ்லாமிய மார்க்கத்திலே சதி திட்டம் சீட்டுவது கிடையாது, சூழ்ச்சி செய்வது கிடையாது, வஞ்சகம் செய்வது கிடையாது, மோசடி செய்வது கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பொறுக்க சொல்ற வரைக்கும் பொறுப்போம், நம்ம அமைதியா இருப்போம். ஒரு கட்டம் தாண்டிய உடனே எப்ப ஆபரேஷனுடைய கட்டளை வருதோ அப்ப ஆபரேஷன் பண்ணி கதையை முடிச்சிட வேண்டியது. அப்ப ஆபரேஷன் செஞ்சு கதையை முடிச்சிட வேண்டியதுதானே தவிர, சூழ்ச்சி செய்யறதோ பதிலுக்கு பதில் சதி திட்டம் தீட்டுறதோ அங்க நமக்கு வேலை கிடையாது. முடிஞ்சவங்க நேரா ஒண்டி கொண்டி நேருக்கு நேர், நெஞ்சுக்கு நேர், யாரு ஜெயிக்கிறான்னு பார்த்துருவோம் என்று முடிவு கட்டி விடுங்கள். நீங்கள் அவர்களை கொண்டு கோழைத்தனமாக சதி திட்டம் தீட்டுவதோ வஞ்சகம் செய்வதோ உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டதில்லை. இன்னல்லாஹு அலா குல்லி ஷைன் கதீர், அல்லாஹ் சகல பொருட்களின் மீதும் வஸ்துக்களின் மீதும் ஆற்றலுடையவராக இருக்கிறான். நீங்க என்ன செய்யுங்க, உங்களுக்கு இடப்பட்ட கடமைகளை செய்து கொண்டே இருங்கள். வஅகீமு ஸலா வஆத்து ஸகா, தொழுகையை சரியாக தொழுது கொண்டு வாருங்கள், ஜகாத்துகளை கொடுத்துக் கொண்டே இருங்கள். வமா துகத்திமு லி அன்ஃபுஸிக்கும் மின் கைரின் தஜிதுஹு இன்தல்லாஹ், நீங்கள் செய்யக்கூடிய நன்மைகள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே நாளை மறுமையிலே நீங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். எதையும் எதுவும் மிஸ் ஆயிடாது. இத்தனை கோடி மக்கள், நம்ம எங்க செய்யறோம், என்ன சொல்றோம், இதெல்லாம் அல்லாஹ்ட்ட கணக்கு இருக்குமான் அப்படின்னு சொன்னா, எல்லாம் கண்டிப்பாக அல்லாஹ்விடத்திலே கணக்கு இருக்கும். எதுவும் உங்களுக்கு தவறிவிடாது, அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பெறப்போகிறீர்கள். இன் அல்லாஹ் பிமா தஅமலூன பசீர், நீங்கள் செய்வதையெல்லாம் அல்லாஹ் உற்று நோக்கி கொண்டிருக்கிறான், பார்த்து கொண்டிருக்கிறான். இன்று செஞ்சாலும் சரி, வானத்தில் பறக்கும் போது செய்தாலும் சரி, மலைக்கு பின்னால் செய்தாலும் சரி, திரைக்குள் செய்தாலும் சரி, வீட்டுக்குள் செய்தாலும் சரி, என் பூமிக்குள் பதுங்கி கொண்டு செய்தாலும் சரி, எந்த ஒன்றும் அல்லாஹ்விற்கு மறைந்ததல்ல. சரி, அடுத்து திரும்பவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த யூத கிறிஸ்துவர்களுடைய ஒரு தவறான பிரச்சாரத்தை அல்லாஹ் சொல்கிறார். அந்த பிரச்சாரம் என்ன? சொர்க்கம் எங்களுக்கு தாங்க சொன்னோம், நாங்க தான் சொர்க்கத்துக்கு போவோம். யகுதியா இருந்தாதான் சொர்க்கம் கிடைக்கும், அல்லது நசரானியா கிறிஸ்துவனா இருந்தாதான் சொர்க்கம் கிடைக்கும் அப்படின்னு அவர்கள் பிதற்றுகிறார்கள், அவர்கள் பேசுகிறார்கள். சரி, அல்லாஹ் என்ன சொல்லணும், கிவ் மீ த ப்ரூஃப், ஆதாரத்தை கொடு, தௌராத்தில் என்ன இருக்குது, இஞ்சியில் என்ன இருக்குது, ப்ரூஃப் கொடு. நீ அப்படி ஏதாவது வாசகம் இருக்கா, யகுதியா இருந்தாதான் சொர்க்கம், நசரானியா இருந்தாதான் சொர்க்கம் அப்படின்னு ஏதாவது வாசகம் இருந்தா நீங்க கொண்டு வாருங்கள். அப்படி இல்லையே, அல்லாஹ் என்ன சொல்கிறான், யார் இணை வைக்காமல் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு தன்னை முஸ்லீமாக ஆக்கிக் கொண்டானோ, அல்லாஹ்விற்கு பணிய தன்னை பணிய வைக்கக்கூடிய ஒரு முஸ்லீமாக ஆக்கிக் கொண்டானோ அவர்களுக்குத்தான் சொர்க்கம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதை விட்டுவிட்டு நீங்க பின்னாடி ஒரு குடும்பத்தின் பெயரால் தோற்றுவிக்கப்பட்ட அந்த யகுதி என்ற வார்த்தையையும், மூசா அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்த யகுதி மார்க்கம் அல்ல, அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை கொண்டு வந்தார்கள். அதுக்கு பின்னாடி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய பிள்ளைகள்ல யகுதின்னு ஒருத்தர் வராரு, அதிலிருந்து அப்படியே யகுதின்னு ஆக்கிக் கொள்கிறார்கள். கிறிஸ்தவர்கள சிரியால நாசிரத் என்ற ஊரிலிருந்து நசராணி என்ற வார்த்தை வருகிறது. அப்ப குடும்பத்தின் அடிப்படையிலோ அல்லது ஊரின் அடிப்படையிலோ ஏற்படுத்தப்பட்ட நீங்கள் ஒரு பெயரை வைத்துக் கொண்டு அதுக்கு உள்ளவங்களை தான், அந்த பேருக்குள்ள வர்றவங்க தான் சொர்க்கத்துக்கு போவாங்கன்னு சொல்றீங்களே. மூசா அலைஹிஸ்ஸலாம் யஹூதியா இல்லையே, ஐசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நசரானியாக இருக்கவில்லையே, நசரானி என்ற வார்த்தையை அவர்கள் பயன்படுத்தவே இல்லையே. புரியுதுங்களா? அப்ப யார் அல்லாவுக்கு கட்டுப்பட்டு ஷிர்க்கு செய்யாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கம். ஆனா உங்களிடத்திலேயோ அல்லாவுக்கு கட்டுப்படக்கூடிய தன்மையும் இல்லை, மாறாக ஷிர்க்கும் உங்களிடத்திலே இருக்கிறது. அப்ப சொர்க்கத்துக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய ரெண்டு நிபந்தனையில எதுவுமே உங்கள்ட்ட இல்லை. ஒன்னு அல்லாவுக்கு கட்டுப்படணும், ரெண்டாவது ஷிர்க்கு செய்யாம இருக்கணும். ஆனா நீங்க ஷிர்க்கு செய்யறீங்க. உஸைர் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்வுடைய குழந்தைன்னு சொல்றீங்க. உங்களுடைய பண்டிதர்கள் குருமார்களை நீங்கள் அல்லாஹ்வுக்கு சமமாக ஆக்கி அவர்களுக்கு பூஜை செய்கிறீர்கள். அவர்கள் ஹலால் ஹராமாக ஆக்கியதை நீங்கள் ஹலால் ஹராமாக ஏற்றுக்கொள்கிறீர்கள். அதே போல கிறிஸ்துவர்களை பார்த்தீர்கள் என்றால் அதற்கும் மேல அவர்கள். அப்ப ஷிர்கை செய்து கொண்டு அல்லாஹ்வுக்கும் கட்டுப்படாமல் இருந்து கொண்டு நீங்க தான் சொர்க்கத்துக்குன்னு சொன்னா அல்லாஹ் சொல்கிறான் இவங்கள் எல்லாம் முட்டாள்கள் என்று சொல்கிறான். இவர்கள் முட்டாள்கள். அவர்கள் பேசிக் கொள்கிறார்கள், நபியே யூதர்களாக இருப்பவர்கள் தான் சொர்க்கம் செல்வார்கள், கிறிஸ்தவர்களாக இருப்பவர்கள் தான் சொர்க்கம் செல்வார்கள் என்று நீங்கள் சொல்லுங்கள். சில்க அமானியும், இது உங்களுடைய கற்பனையடா, இது உங்களின் கற்பனை. குல் நபியே கேளுங்கள், ஹாத்து புர்ஹானக்கும், கொண்டு வாருங்கள் உங்கள் ஆதாரத்தை. இன் குந்தும் சாதிகீன், நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால். பலா, மாறாக மன் அஸ்லம வஜ்ஹஹு லில்லாஹி வஹுவ முஹ்ஸின், யார் அல்லாஹ்விற்கு தன்னை பணிய வைக்கிறானோ, வஹுவ முஹ்ஸின், இணை வைக்காதவராக, முற்றிலும் அல்லாஹ்வை மட்டுமே வணங்கக்கூடியவராக, ஃபலஹு அஜ்ருஹு இந்த ரப்பிஹி, அவருக்கு அவருடைய இறைவனிடத்திலே கூலி இருக்கிறது. வலா ஹௌஃபுன் அலைஹிம், அவர்கள் மீது பயம் இல்லை. வலா ஹும் யஹ்சனூன், அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள். அப்ப இன்றைக்கு படிச்ச இந்த 112 வரை உள்ள வசனங்கள்ல கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு மிக தெளிவான எச்சரிக்கையை சொல்கிறார். அந்த எச்சரிக்கையில என்ன இருக்கிறது? யூதர்களை பார்த்து ஏமாந்து விடாதீர்கள், அவர்களது ஆசை வார்த்தைகளை பார்த்து ஏமாந்து விடாதீர்கள், அவர்களது அச்சுறுத்தலை பார்த்து நீங்கள் ஏமாந்து விடாதீர்கள், அவர்களுடைய லாஜிக்கான கவர்ச்சியான வாதங்களை பார்த்து நீங்கள் ஏமாந்து விடாதீர்கள். நீங்கள் நம்பிக்கை கொண்டீர்கள் என்றால் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் கட்டுப்படக்கூடியவர்களாக மாறிவிடுங்கள். அவர்களை நீங்கள் சொல்லிலோ செயலிலோ கலாச்சாரத்திலோ எதிலும் நீங்கள் பின்பற்றி விடாதீர்கள். ஏன்? உங்களை மீண்டும் காபிர்களாக மாற்றுவதுதான் அவர்களது லட்சியம். அதிலிருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தடுமாறாத ஈமானை நிரபமான இறையச்சத்தை தந்தருள்வானாக. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலஅஸீம் லீ வலக்கும் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு வல் கஃபூர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.